ஞாயிறு சிந்தனை.
பழைய கதை ஒன்று சொல்லப்போகிறேன் நண்பர்களே, ஆனால் ஒரு சில மாற்றங்களோடு அதை சொல்லப்போகிறேன். பல நூறு தொழிலாளிகள் சேர்ந்து அரண்மனை ஒன்றை கட்டிக்கொண்டிருந்தனர். அந்த வழியாக சென்ற ஒருவர் அங்கு நடந்த வேலைகளை ஆர்வத்தோடு பார்த்தார். மரக்கட்டைகளில் அழகிய வேலைப்பாடுகள் செய்து கொண்டிருந்த ஒருவரிடம் சென்று, ஐயா என்ன செய்றீங்க என்று கேட்டார். தச்சு வேலை செய்கிறேன் என்று பதில் வந்தது. கல்லில் அழகிய சிற்பம் ஒன்றை வடித்து கொண்டிருந்த சிற்பியிடம் சென்று, ஐயா என்ன செய்றீங்க என்று கேட்டபோது, பார்த்தா தெரியலையா, கல் உடைச்சிக்கிட்டு இருக்கேன் என்று சலிப்புடன் பதில் சொன்னார் அந்த சிற்பி. அடுத்து உண்மையிலேயே கல் உடைத்து கொண்டிருந்த ஒரு தொழிலாளியிடம் சென்று, ஐயா என்ன செய்றீங்க என்று கேட்டபோது, அவர் தலையை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி, நான் அரண்மனை ஒன்றை கட்டிக்கொண்டிருக்கின்றேன் என்றார். அன்புள்ளங்களே, செய்கிற தொழில் எதுவா இருந்தாலும் பார்க்கும் பார்வை பெரிதாக உயர்வாக பரந்ததாக இருந்தா செய்கின்ற தொழிலும் உயர்வடையும். பல நேரங்களில் தாழ்ந்ததென்று பொதுவாக நாம் நினைக்கின்ற தொழில்களை செய்கிறவங்க அந்த தொழிலை செய்கின்ற போது காட்டுகின்ற ஈடுபாடு நம்மை பிரமிக்க வைக்கும். உதாரணமாக, நாம் உணவருந்த செல்லுகின்ற ஹோட்டல்களில் பல நேரங்களில் மேஜைகளை துடைக்கின்றவர்கள் அந்த வேலையை ஈடுபாட்டோடு செய்கிறத பார்க்கும்போது ஏதோ அவங்க தான் அந்த ஹோட்டலை நடத்துறது போல தெரியும். அத்தனை பெருமிதம் அவர்களுடைய கண்களில் ஒளிரும். என்ன அன்பர்களே, செய்கின்ற தொழிலை எப்படி செய்கிறது என்பதை பற்றிய பாடங்கள் இப்போ ஏன் என்று குழம்பியிருக்கின்றீர்களா? சென்ற வாரம் அழைப்பு, இந்த வாரம் உழைப்பு. ஆம், சென்ற வாரம் நம்முடைய தலைவன் இயேசு தருகின்ற அழைப்பை பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் அந்த அழைப்பை ஏற்பதால் மேற்கொள்ள வேண்டிய உழைப்பை பற்றி சிந்திப்போம். நம்முடைய சிந்தனைகளை ஆரம்பித்து வைக்கட்டும் இன்றைய நற்செய்தி.
லூக்கா நற்செய்தி, அதிகாரம் 10. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டுப் போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மீதி அடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகு என முதலில் கூறுங்கள். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள் என்றார்.
என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே.
அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று நற்செய்தியினுடைய ஆரம்பத்தில் நாம் கேட்ட வரிகள் தேவ அழைத்தலை பற்றி குறிப்பிடுவதாக நாம் எண்ணி வருகின்றோம். அன்பர்களே, தேவ அழைத்தல் என்றதும் குருக்கள், துறவர சகோதரர்கள், சகோதரிகள் என்ற குறுகிய கண்ணோட்டம் நம்மில் பலருக்கு எழலாம். அறுவடைக்கு வேலையாட்கள் தேவை என்று இயேசு கூறியது குருக்கள், துறவியரை குறித்து மட்டுமல்ல, மாறாக மக்களின் மனங்களில் இறையரசின் கனவுகளை விதைத்து அதன் பலன்களை அறுவடை செய்வதற்கு துணிவோடு முன்வரும் அத்தனை வேலையாட்களையும் நினைத்தே இயேசு இந்த வரிகளை சொல்லியிருப்பார். அறுவடைக்கு வேலையாட்கள் தேவை என்ற உருவகத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். அறுவடை நடக்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? அறுவடை செய்வது ஒரு தனிப்பட்ட கலை. ஓ, இது என்ன பெரிய கலை! பயிர் வளர்ந்திருக்கு, கையில் அரிவாள் இருக்கு, சும்மா அறுத்து தள்ள வேண்டியதுதானே? இப்படி நினைப்பவர்களை பார்த்து நாம் பரிதாபப்பட வேண்டும். வாய்த்திறமையில் இப்படி அறுவடை செய்பவர்களின் கையில் அரிவாளை கொடுத்து வயல்வெளியில் இறங்கி அறுவடை செய்ய சொன்னால் தெரியும் வெட்டப்படுவது கதிர்களா அல்லது கை விரல்களா என்று. மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, அறுவடை செய்வது ஒரு தனிப்பட்ட கலை. அறுவடை செய்பவர்கள் தனித்து செயல்படுவதில்லை. எல்லாருமே சேர்ந்து ஒரே வரிசையில் அறுத்தபடியே முன்னேறுவர். அப்படி குனிந்து அறுவடை செய்யும்போது ஏற்படும் உடல் வலிகளை மறக்க அவர்கள் பாடல்கள் பாடுவதும் உண்டு. சேர்ந்து உழைப்பது, முழுமையான மன உடல் ஈடுபாட்டோடு உழைப்பது என்று அறுவடை செய்பவர்களிடமிருந்து பல பாடங்கள் படித்துக் கொள்வதை விட்டுவிட்டு, இது என்ன பெரிய பிரமாதம் என்று ஏளனமாய் சொல்பவர்கள் பாவம் பரிதாபத்துக்குரியவர்கள். இப்படி தனிப்பட்ட திறமை உடையவர்களை மனதில் வைத்தே இயேசு தன்னுடைய அறுவடைக்கு வேலையாட்கள் வேண்டும் என்று கேட்கின்றார். இறையரசின் கனவுகளை விதைக்க, பலன்களை அறுவடை செய்ய தனி திறமைகள் வேண்டும். இந்த திறமைகளை இன்றைய நற்செய்தியில் இயேசு நிபந்தனைகளாக சொல்கின்றார்.
தலைவா என்னை ஏன் அழைத்தாய், பின்னிவாவென்று ஏன் மொழிந்தாய்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு கூறுகின்ற முதல் நிபந்தனை என்ன? ஓநாய்கள் மத்தியில் செல்லக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் இயேசுவுக்கு தேவை. ஆடுகள் அல்ல அன்பர்களே, ஆட்டுக்குட்டிகள். ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டிகளா? விபரீதம் இது. ஆனால் வரலாற்றில் இத்தகைய விபரீதங்கள் வீரக் கதைகளாக தொடர்ந்து நடந்து வருகின்றன என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். நீள அகல உயரம் என்று எல்லா பக்கங்களிலும் அளவுக்கு அதிகமாக வளர்ந்திருந்தான் கோலியாத்து. அவனது தோற்றம் பற்றி 1 சாமுவேல் 17:4-7 வாசித்து பாருங்கள். அந்த மனித மலையோடு மோத தன்மீது தற்காப்புக்காக போடப்பட்ட கவசங்களையெல்லாம் கலற்றிவிட்டு கையில் கவனும் கல்லும் எடுத்து புறப்படும் தாவீது என்னுடைய நினைவுக்கு வருகின்றார். இளையவன் தாவீதுக்கு எங்கிருந்து வந்தது இந்த வீரம்? தன்னையும் தன் ஆடுகளையும் இரத்த வெறி பிடித்த மிருகங்களிடமிருந்து காத்த இறைவன் இந்த மனித மிருகத்திடமிருந்து தன்னையும் தன் மக்களையும் காப்பார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டி செல்லுமா? தாவீது சென்றார் அன்பர்களே. யார் இந்த அரை நிர்வாண பரதேசி என்று ஆங்கிலேய அரசு ஏளனமாக விவரித்த நம்முடைய காந்தியடிகள் என்னுடைய நினைவுக்கு வருகின்றார். அரை நிர்வாணமாய் நிராயுத பாணியாய் சென்ற அந்த ஆட்டுக்குட்டி ஓநாய்களைப் போல சூழ்ந்து நின்ற அந்த ஆங்கிலேய அரசை எவ்வளவு தூரம் ஆட்டிப்படைத்தார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு வரலாறு. ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டிகள் செல்லுமா? வழக்கமாக செல்லாது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டிகள் மனதில் நம்பிக்கை இருந்தால் ஓநாய்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வீர நடை போடும். இப்படி நம்பிக்கையோடு ஓநாய்கள் மத்தியில் நடை போடக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் இயேசுவுக்கு தேவை. ஓநாய்கள் மத்தியில போகணுன்றது உறுதியாயிருச்சு. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேணாமா? கோலியாத்தை போல ஒரு பெரிய அரக்கனை எதிர்த்து செல்லும்போது ஒரு கவசம், ஒரு கேடயம், ஒரு ஈட்டி, குறைஞ்சது ஒரு கத்தி எதுவுமே வேண்டாம் என்று சொல்கின்றார் இயேசு. பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று வருகின்றது இயேசுவின் 2வது நிபந்தனை. எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் வேலைக்கு போவதா, பயணம் மேற்கொள்வதா? சரியா படலையே. இப்படி சொல்ல வைக்கிறது நாம் வாழும் இந்த காலம். உண்பதற்கு, உடல் பயிற்சி செய்வதற்கு, ஏன் தூங்குவதற்கும் கூட திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்று சொல்லும் இந்த மேனேஜ்மெண்ட் காலத்தில் வாழும் நமக்கு இயேசு சொல்லுகின்ற இந்த நிபந்தனையை கேட்டு சிரிப்பதா வியப்பதா தெரியவில்லை. அன்பர்களே, நாம் மேற்கொள்ளுகின்ற பயணங்களை எண்ணி பார்ப்போம். நான் இப்ப வாழ்கின்ற இந்த ரோமை நகரில் உல்லாச பயணிகள், திருப்பயணிகள் என்று வருஷம் பூரா கூட்டம் இங்கே அலை மோதுகின்றது. அந்த கூட்டத்தில் சிறுவர் சிறுமிகளை நான் பார்த்திருக்கின்றேன். அவங்ககிட்டையும் ஒரு பெட்டி, சக்கரங்கள் பொருத்தப்பட்ட அந்த பெட்டியை அவங்க எடுத்துக்கிட்டு போறதை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். இது இன்றைய நமது நிலைமை. பள்ளிக்கு செல்லும் நம்முடைய குழந்தைகளை எண்ணி பாருங்கள். அவர்கள் சுமக்கும் பாரங்கள் பாவம். இதற்கு நேர் மாறாக இந்த 21வது நூற்றாண்டில் சிலர், மிகச்சிலர் இருக்கத்தான் செய்கின்றனர். எங்களுடைய முன்னாள் இயேசு சபை தலைவர் உலகம் முழுவதும் பயணங்கள் மேற்கொண்டார். அந்த பயணங்களிலெல்லாம் அவர் கொண்டு சென்றது ஒரு சின்ன பைதான். இயேசு இன்றைய நற்செய்தியில அந்த சின்ன பை கூட தேவையில்லை என்று சொல்கின்றார். நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு நிபந்தனை. ஆனால் அன்பர்களே, ஆற அமர ஆழமாக யோசித்தால் இயேசுவின் இந்த கூற்றில் உள்ள பல உண்மைகள் புரியும். நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் வழிப்போக்கர்கள்தான் இல்லையா? போகும் வழியில் நாம் பலவற்றை சேகரித்து கொண்டே போகின்றோம். அதனால் சுமையும் கூடுகின்றது. ஆனால் கடைசியில் என்ன செய்யப் போகிறோம்? நம் இறுதி பயணத்தின் போது இயேசுவின் இந்த வார்த்தைகளை நாம் முற்றிலும் பின்பற்ற வேண்டியிருக்குமே. அந்த பயணத்திற்கு முன்னேற்பாடாக இப்போதிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் குறைத்து கொள்ளலாமே. ரொம்ப எளிதா சொல்லிட்டீங்க. இயேசுவுக்கு இது எளிதாகலாம். ஏன்னா அவர்கிட்ட சொத்து அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் அன்பர்களே, உலகத்தில் பெரும் பகுதிகளை வென்று ஏராளமாக பொருள்களை திரட்டி வைத்திருந்த மாவீரன் அலெக்சாண்டர் இதே கருத்தைத்தானே தன்னுடைய இறுதி 3 ஆசைகளாக சொல்லிச் சென்றார். அதிலும் சிறப்பாக தன்னுடைய இறுதி பயணத்தின் போது தனது வெறும் கைகளை சவப்பெட்டிக்கு வெளியில் மக்கள் பார்க்கும்படி அவர் வைக்க சொன்னது நமக்கு ஒரு பாடம்தானே.
என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே.
வெறும் கையோடு செல்லுங்கள், எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று கூறும் இயேசு கொடுக்க சொல்கின்றார். நீங்கள் நுழையும் இடத்திலெல்லாம் சமாதானம் என்ற ஆசீரை கொடுங்கள் என்கிறார். இது இயேசு தரும் மூன்றாவது நிபந்தனை. அன்புள்ளங்களே, இயேசுவின் அழைப்பை ஏற்று உழைக்க முன்வந்துவிட்டால், அவரது அரசை விதைத்து அறுவடை செய்ய துணிந்துவிட்டால், ஓநாய்கள் நடுவிலும் துணிவோடு செல்ல வேண்டும். அந்த துணிவு இறை நம்பிக்கையிலிருந்து வரவேண்டும். இந்த நம்பிக்கை ஒன்றை மட்டும் சுமந்து சென்றால் போதும், வேறெதுவும் வேண்டாம். அந்த நம்பிக்கையை, அதன் பயனாக நாம் உணரும் சமாதானத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும். இவைகளே இந்த உழைப்புக்கு தேவையான நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை நமது வாழ்வாக்க, நம்முடைய பணியாக்க, நிபந்தனைகள் ஏதுமின்றி அருள் வழங்கும் இறைவன் நமக்கு துணை செய்வாராக.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.